உழிதரு காலும் கணலும் புனலொடு மண்ணும் விண்ணும் இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததற்பின் உழிதரு காலத்து உன் அடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவனே. உழிதரு காலும் கால்னா காற்று, கால் என்ற சொல்லுக்கு காற்றுன்னு பொருள், காற்று, கணல்னா நெருப்பு, புனல் நீரு, மண்ணும் விண்ணும் ஆக ஐம்பதும் சொல்லிட்டார். உழிதரு கால் என்பதனால அது அப்படியே திரிகின்ற, முன்ன பாட்டு சொன்னீங்களா திரிகின்றான் உண்மத்தம் மேற்கொண்டு உழிதருமே, மற்ற அதாவது அந்த ஊமத்தம் பூவை சூடிக்கொண்டு புலித்தோல் ஆடையை உடுத்திக் கொண்டு எங்கும் திரிகின்றான் அப்படின்னார். அப்படி திரிகின்ற பெருமான், அதுபோல காற்றும் எங்கும் திரிவதுதான். எனவே உழிதரு காலும் கணலும், கணல் என்பது நெருப்பு, எனவே கணலு காலும் புனலோடு மண்ணும் விண்ணும் என்று சொல்லப்படுகின்ற வகையிலாக இங்கே நீரும் அதுக்கு அதனோடு இருக்கக்கூடிய மண் விண் என்று சொல்லப்படுகிற இவையெல்லாம் இழிதரு காலம். எனவே இந்த ஐந்து பூதங்களும் இல்லைங்களா, இந்த நான்கு பூதத்துக்கு இடமாக இருப்பது ஆகாயம் என்கின்ற ஐந்தாவது பூதம். எனவே இவற்றையெல்லாம் இவையெல்லாம் உள்ளடக்கி இருப்பது ஆகாயம்தான். எனவே விண்ணும் இழிதரு காலம் இவையெல்லாம் ஊழிக் காலத்துல ஒடுங்குங்க. எங்க ஒடுங்கும்? ஒவ்வொன்னு அதனுடைய தன்மாத்திரைகள்ல ஒடுங்கும், எல்லாம் போய் ஒடுங்கி ஒடுங்கி கடைசியா ஆகாயத்துல ஒடுங்கும். ஆகாயம் ஒன்று போய் அதுக்கு மேல ஒன்னு ஒடுங்கும், எங்க எல்லாம் போய் எங்க ஒடுங்கும்? கடைசியில மாயையில ஒடுங்க, மாயை திரோதான சக்தி இடத்துல ஒடுங்கும் என்பது ஞான சாத்திரம். இங்க அதை ஒடுக்கத்தை தான் அவ்வாறு குறிப்பிட இழிதரு காலம். இங்க இழிதரு காலம் என்று சொல்லப்பெறுவது அந்த ஊழிக் காலத்தை குறிப்பிடுகின்ற இழிதரு காலம். எனவே அவ்வாறு இவையெல்லாம் ஒன்றினில் ஒடுங்கி பேரூழி காலம் என்று சொல்லக்கூடிய காலத்துல ஒடுங்க இறைவன் என்ன பண்ணுவாரு, மீண்டும் திருக்கூத்து இயற்றி இந்த உயிர்களை மீண்டும் பிறவிக்கு உட்படுத்துவார். எனவே இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததற்பின் உழிதரு காலத்தை உன் அடியேன் செய்த வல்வினையை கழிதரு காலமுமாய் அவை காத்து. இந்த இடத்துல நுட்பம் சொல்றார், அதாவது அந்த உழிதரு காலம் என்று சொல்லப்படுகிற ஊழிக்கூத்துல நடம்புரிகின்ற பெருமானே வல்வினையை கழிதரு காலம், வல்வினையை ஆறு அடியேனுடைய வல்வினை என்று குறிப்பிடுகிறார். இறைவன் வினைகளை நீக்குகிற பெருமான், அதே அந்த வினைகளை காக்கிற பெருமானும் அவன் தான். நாம் செய்கிற வினையை காத்து, நாம் செய்கிற வினை நமக்கு ஊட்டி, பிறகு நம் வினையை கழிக்க செய்கிறான். ஆக வினை செய்யுமாறு உபகாரம் செய்கிறான், அந்த வினையை பாதுகாக்கவும் செய்கிறான், வினையை கழிப்பதற்கும் உதவி செய்கிறான். மூணுமே அவன் செய்தாக வேண்டியிருக்குது. ஏன்னா உயிரிடத்தில் இருக்கிற ஆணவம் என்கிற மலம் நீங்கணும்னா அந்த உயிர் வினை வயப்பட்டு நின்றார் ஒழிய மலத்தினுடைய வலிமையை கெடுக்க முடியாது. ஆணவ மலத்தை கெடுக்க செய்வதற்காகத்தான் இறைவன் இன்ப துன்பங்களை கூட்டி வைப்பதும் பிறவியை கூட்டி வைப்பதும் அதற்காகத்தான். எனவே மாயை கண்மங்கள் ஆணவத்தின் வலி கெடுப்பதற்குத்தான் கூட்டப்படுகிறது. அப்படி கெடுக்க செய்யணும், என்ன பண்ணணும், வினை செய்ய வைத்து தாங்க வினையை நீக்கி ஆகணும். வினை செய்யாம வினையை நீக்க முடியாது. அப்ப செய்வதற்கும் திருவள் உபகாரம் செய்யும், வினை பெருக்கத்துக்கும் உபகாரம் செய்யும், வினை நீக்கத்துக்கும் உபகாரம் செய்யும். அவன் உதவிதான் செய்யறான், இந்த வினை நீக்கத்துக்கு தான் அதையும் செய்கிறான். எனவே அந்த வகையில பார்க்கின்ற பொழுது உயிர்கள் செய்கின்ற வினைகளை நம்ம புதிய வினை செய்தால் அதுக்கு ஆகாமியம்னு பேர். எனவே அந்த ஆகாமிய வினை என்று சொல்லப்படுகிற அந்த வினைகள் அதெல்லாம் இருக்குங்களா, முன்னே செஞ்ச வினையோ சஞ்சிதம் என்கிற வினை. எனவே அந்த சஞ்சிதம் பக்குவப்பட்டு வருதுதான் பிராதத்தம் என்கிற ஊழ் என்ற பெயர் பெற்று வரும். எனவே இப்ப இந்த வினைகள் குருநாதர் என்ன பண்ணுவாரு, பழவினையே தீக்கியில நீக்கிடுவார், புதிய வினை வாராம தடுக்கப்படும். அதுல இங்க சொல்லப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீவன் முத்தர்கள் என்று சொல்லப்படுகின்ற அவங்களுக்கு இங்க சொல்லுகிறார். இந்த சீவன் முத்தர்கள் எப்போதும் இறைவனையே சிந்தித்துக் கொண்டு இருப்பவர்கள். அவங்களுக்கு மலத்தினால் துன்பம் இல்லை, ஆனா மல வாசனை ஓரொரு கால் தாக்கம் செய்யும். இப்படி ஓரொரு கால் அந்த மல வாசனை தாக்கம் செய்யும் போது அதனால ஏதாவது அது பிறவிக்கு ஏதுவாக அமைந்துவிடக் கூடாது என்பதற்காக பெருமானிடத்துல வினை காத்து எம்மை காப்பவனே என்று விண்ணப்பிக்கிறார். இந்த இடத்துல அதான் பொருள். கொஞ்சம் உரை கொடுத்து கொஞ்சம் விரிவா கொடுத்திருக்கிறாங்க, கொஞ்சம் சித்தாந்த செய்திகளாகவே அமையப்பட்டிருக்கிறது. அதை கொஞ்சம் வாசித்து காட்டுகிறேன், எவ்வளவு தவிர உங்களால் வாங்கிக் கொள்ள முடியுமோ வாங்கிக் கொள்ளலாம். அவர் உரையாசிரியர் கொடுத்த குறிப்பை அப்படியே நான் வாசித்து காட்டுறேன் பாருங்க. உயிர்கள் செய்யும் வினைகள் ஆகாமியம் எனப்பெறும். அவை வினைகளின் முன் இருப்பாகிய சஞ்சீதத்தில் சேர்ந்து நுகர்ச்சிக்கு பக்குவப்படுத்தப்பட்டு பிராதத்தமாக வரும். ஆகாமியம் செய்த உயிர்களுக்கு உரிய உடல்கள் அழிந்தால் மீண்டும் பிறப்பெடுக்கும் பொழுது சஞ்சித வினையில் நுகர்ச்சிக்கு பக்குவமாக வினைகள் பிராதத்தம் என்ற பெயராலே தனியே முகந்தெடுக்கப்பட்டு உயிர்கள் அப்பொழுது எடுக்கும் பிறவிகளில் நுகர்வதற்கு அளிக்கப்படும். இதுதான் நமக்கு வினையினுடைய வழி. ஆக முதல்ல நம்ம வினை செய்யறோம், அது ஆகாமியமாக ஆகாமி சஞ்சீதத்தை போய் சேரும். சஞ்சீதம் அது வந்து இந்த பிறவிக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் எடுத்து கொடுத்து அனுப்புறார். அதனால அதான் இங்க சொல்லியிருக்கிறார், பிராதத்த வினையின் பயன்களை உயிர்கள் நுகர்வதற்கான காலம் அந்த பிறவியில் அந்த உயிருக்கு அந்த உடலுடன் கூடி வாழும் ஆயுளாக வரையறுக்கப்படும். இதுதாங்க நம்ம தெரிந்து கொள்ளணும். பிராதத்த வினை நீங்க கொண்டு வந்திருக்கிற ஊழ்வினை இருக்கிற அந்த ஊழ்வினை, அந்த ஊழ்வினையின் பயன்களை உயிர் நுகர்வதற்காக அனுபவித்தாக வேண்டும். அப்படி அனுபவிக்கான காலம் அந்த பிறவியில் அந்த உயிருக்கு அந்த உடலுடன் சொல்லு ஒண்ணு பாத்துக்கணும், அந்த உயிருக்கு அந்த உடலுடன் கூடி வாழும் ஆயுளாக வரையறுக்கப்படும். இப்ப நம்ம வந்து இன்னைக்கு இறைவனை உணர்கிறோம், நம்ம இறைவனுடைய அதாவது குருநாதருடைய பெரும் கருணையினால நாம் இறைவனை உணர்கிறோம். சொன்னா பலவினை பூரா போயிடும், புதிய வினை வராம தடுத்துக் கொள்ளலாம். ஆனா இந்த பிறவிக்கு கொண்டு வந்த வினை இருக்கும் அல்லவா, அது இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த வினை வந்து அனுபவத்தாலதான் தொலைக்கப்படும் என்பதுதான் விதி, அதுதான் இங்க சொல்கிறார். எனவே ஆயுளாக வரையறுக்கப்படும். பிராதத்த வினைகள் பயனை நுகர்ந்து கழிக்கும் செயல்களின் வடிவிலேயே புதிய ஆகாமிய வினைகள் தோன்றி சஞ்சிதத்தில் கூடிக்கொள்ளும். ஓர் உயிர் அப்பொழுது தாங்கிய உடல் அழிவதாக மரணமடைந்த பின் அதன் வினைகள் முற்றிலும் அவ்வுயிரின் குறியட்ட உடம்பினுள் புத்தி தத்துவத்தில் தங்கி நாம செய்யற பாவ புண்ணியங்கள் எல்லாம் நம்முடைய புத்தி தத்துவத்துல பதியப்படும். அதனால புத்தி தத்துவத்தில் தங்கி வரும் பிறவிகளுக்கு நுகர்ச்சிக்கு வரும். பேரூரி காலத்தில் புத்தி தத்துவமும் அது தங்கியிருக்கும் பேரூரி காலத்தில் புத்தி தத்துவம் அது தங்கியிருக்கும் புரியட்ட உடலும் அவ்வுடலை தோற்றுவிக்கும் குணதேகமும் பரம்பரையாக மாயையில் ஒடுங்கும். அப்பொழுது புத்தி தத்துவத்தில் இருக்கும் வினைகள் காரணகன்மத்தில் ஒடுங்கும். காரணகன்மம் மாயையில் விரவும். மாயை சிவபெருமான் திருவடிகளில் அவன் வைப்பு சக்தியாக நிற்கும். இப்ப நீங்க செஞ்ச வினையெல்லாம் என்ன ஆகுது, இப்ப நாம பிறவி எடுத்தோம், வினை செஞ்சோம், உடம்பு உயிர் விட்டு பிரிகிறது, வினையெல்லாம் புத்தி தத்துவத்துல பதியும். ஊழிக்காலம் வந்தா என்ன ஆகும், இந்த ஊழிக்காலத்துல வரும்போது புத்தி தத்துவம் என்ன ஆகும், அதுக்கு மேலுக்கு தத்துவத்தில் ஒடுங்கும். ஒன்னொன்னு ஒடுங்குச்சுன்னா கடைசியில எல்லாம் எங்க போய் ஒடுங்கன்னா மாயில தான் ஒடுங்கும், மாயை திருவருள ஒடுங்கி நிற்கும். இப்ப இறைவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் உலகத்தை படைக்கிறார் என்று சொன்னா எப்படி படைப்பார்னாரு, எங்க எது ஒடுங்குச்சோ அங்கிருந்து அதெல்லாம் வரும். அப்ப மீண்டும் மாயை படைப்பார், மாயில ஒடுங்கியதெல்லாம் மீண்டும் தோன்றும். அப்ப புத்தி தத்துவத்துல கிடக்கிற வினைகள் மீண்டும் என்ன ஆகுங்க, பிறவிக்கு வரும். ஏன்னா அது அழிந்து போனா வராது, இப்ப தத்துவத்துல பதிந்து கிடப்பது மீண்டும் வரும். ஒடுங்கியது ஒடுங்கியவாறு தோன்றும், தோன்றியது தோன்றிய வண்ணமே ஒடுங்கும், எதுல இருந்து தோன்றுச்சு அதுல ஒடுங்கும். இது சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. அதனால சொல்றாரு, எனவே அந்த வகையில் சொன்னார், மீண்டும் புனரூபவத்தில் குறிப்பிட்ட உயிருக்கு புதிய காரண கஞ்சுக குண புரியட்ட சரீரங்கள் பரம்பரையாக மாயையிலிருந்து தோன்றும். அவ்வாறு தோன்றி அந்த காரணங்களில் ஒன்றான புத்தியில் முன்வினை தங்கி நுகர்ச்சிக்கு வரும். இவ்வாறு முடிவில்லாமல் உயிரை தொடரும் வினை உயிரின் தவம் முதலிய முயற்சிகளால் மட்டும் கழிவதன்று அதனால் அதனை வல்வினை என்று குறிப்பிடுகிறார். ஆக அடியேன் செய்த வல்வினை என்று குறித்திருக்கிறார். எனவே அந்த வகையில பார்க்கும்போது இந்த வினைகளை நீக்கி என்னை காத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார். உயிரின் பக்குவம் நோக்கி இறைவன் குருவாக நின்று தீக்கை தந்து சஞ்சிதத்தை அழிப்பான். அதன் பின் உயிர் சீவன் முத்தர் நிலை எய்தி சிவன் நினைவிலேயே சஞ்சரிப்பதால் பாதத்தம் உடன் ஊழாக கழியும். ஆகாமியம் ஏறாள் அந்த நிலையே இன்று கழிதரு காலம் என்றார். வினைகளை நீ வந்து கழிக்கும் காலம் என்று விரவினையாக பொருள் கொள்க. எனவே இந்த இடத்துக்கு ஸ்பாட்ல சொல்லும் பொழுது சில கொஞ்சம் ஆழமான செய்தி அவ்வளவு உள்வாங்கி சித்தாந்த படித்தவங்களுக்கு தான் இது உள்வாங்கிக் கொள்ள முடியும். அதனால நினைவு வைத்துக் கொள்ளுங்க. இதுல அவர் ஒன்னும் கேட்கிறார், என்ன விண்ணப்பம் செய்யறாரு, பெருமானே என்னை காத்தருள வேண்டும். எவ்வாறு அப்படின்னு கேட்டா, என் வினை கழிதரு காலம், ஆக எனக்கு வந்து இந்த உழிதரு காலம் என்று சொல்லக்கூடிய நிலையும் கழிதரு காலம் என வினை கழிவதற்குரிய காலம் அது எப்ப எனக்கு தரப்போற. எனவே கால தத்துவமாக நின்று, கால தத்துவம் இறைவன் அல்ல, அந்த தத்துவத்தை இயக்குபவன் இறைவன். அந்த அந்த அடிப்படையில இங்க கால தத்துவமாக சொல்லப்படுதல், உண்மையிலேயே இறைவன் தத்துவம் கடந்தவன். அதனால உன் அடியேன் செய்த அந்த வினையை காத்து, ஆக காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவன் என்று வேண்டுகிறார். அப்ப வினைகள் அழிக்கப்பட்ட நிலையில, அதாவது பிராதத்தம் என்ற ஒன்று மட்டுமே நிற்க, முன்வினையும் புதிய வினைகள் ஏறாம தடுக்க நிற்கக்கூடிய நிலை பெற்றிருக்கிற ஸ்ரீவன் முத்தர்களிடத்துல அவர்கள் வினையை காத்து அவர்களை காக்கக்கூடிய பெருமான். அதனால வேண்டுகிறார், பெருமானே என்னையும் என் போன்றவரையும் காத்து அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார். இதாங்க பாட்டினுடைய செய்தி. இந்த உரையில பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு சித்தாந்த செய்தியா இருப்பதனால கொஞ்சம் கடினமா நிற்கும், அவ்வளவுதான். எனவே உழிதரு காலம் கனலும் புனலோடு மண்ணும் விண்ணும், இழிதரு காலம் எக்காலம் வருவது வந்ததற்பின். ஒரு காலத்துக்கு இந்த உலகம் எல்லாம் தோன்றிய வண்ணம் ஒடுங்கும். அப்படி ஒடுங்குற காலத்து உழிதரு காலத்து உன் அடியேன் செய்த வல்வினையை, நான் இத்தனை காலம் எடுத்த பிறவிகளையெல்லாம் செய்த வினைகளையெல்லாம் நீக்கி, குருவாக பழவினையை நீக்கி, அப்புறம் கொண்டு வந்த வினை உடம்புலாக கழியும் வண்ணமாக நின்று காக்கக்கூடிய பெருமானே அது நீங்கும் வண்ணமாக எனக்கு காத்தருள்க. எனவே கழிதரு காலமுமாய் அவை காத்து எம்மை காப்பவன். எனவே வினைகளை காத்து எம்மை காப்பவன், ஏன்னா அந்த உயிர் மீண்டும் பிறவி எடுக்காத வண்ணம் வினைகளை காத்து நீக்கி அருளுகின்ற பெருமான் என்பதை இந்த பாடலை வைத்து போற்றுகிறார் மணிவாசக பெருந்தகை. எனவே அவை காத்து எம்மை காப்பவன், எம்மை என்பதனால என் போன்ற சீவ முத்தர்களாக இருக்கக்கூடியவர்களை காப்பவன் பெருமான் என்ற விண்ணப்பத்தை இந்த பாடலை வைக்கின்றார் மணிவாசக பெருந்தகை.